Honorable S. Switzerland.
கௌரவ சபாநாயகர், பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் இரண்டு தலைப்புகளுக்கு கீழ், ஒன்று வெளிநாட்டு அமைச்சின் செயற்பாடுகளுக்கு கீழாகவும் போக்குவரத்து அமைச்சினுடைய செயற்பாடுகளுக்கு கீழாகவும் இன்றைய விவாதத்தில் என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக இந்த போக்குவரத்து துறையில் இருக்கின்ற பல்வேறுபட்ட நெருக்கடிகள், போக்குவரத்து ஒரு நாட்டினுடைய மிக பிரதானமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. போக்குவரத்தினுடைய இயலுமை என்பது அந்த நாட்டினுடைய பல்வேறுபட்ட தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. ஒரு போக்குவரத்து சரியாக அந்த நாட்டில் இருக்கிற பொழுது அதனுடைய பொருளாதார அபிவிருத்தி, பல்வேறுபட்ட சேவை துறைகளினுடைய வளர்ச்சிகள் என்பது ஒரு நிரந்தரமான, ஒரு நேர்த்தியான பாதையிலே கொண்டு செல்லக்கூடியதாக அது அமைந்திருக்கும். இலங்கையிலே புகையிரத போக்குவரத்து பாதைகளை சரி அல்லது பிரதானமான போக்குவரத்து பாதைகளை அறிமுகம் செய்ததில் பிரித்தானியர்கள் ஒரு பெரிய பங்கை இந்த நாட்டுக்கு வகித்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பிற்பாடு இந்த நாட்டிலே ஒரு பாரிய போக்குவரத்து பாதைகள் என்பது எவ்வளவுக்கு முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்பதை நாங்கள் எங்களுக்குள் கேட்டு பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக நாட்டினுடைய ஒரு பகுதி போக்குவரத்திலே தன்னிறைவு கண்டு கொண்டிருந்தால், பாதைகள் ரீதியாகவும் சரி அல்லது அதனுடைய பயணிகளுடைய பேருந்துகள் மற்றும் புகையிரத வண்டிகளில் தன்னிறைவை காணுகின்ற அதே நேரத்தில், இன்னொரு வகையிலே வாழுகின்ற இன்னொரு பகுதி மக்கள் இந்த நாட்டிலே அவ்வாறான பேருந்துக்கான அல்லது புகையிரதத்துக்கான சேவைகளை சரியான முறையிலே அவர்கள் பெற முடியாமல் இருக்கிறார்கள். நான் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நான் பல்வேறு தடவைகள் இந்த விடயங்களை முன்வைத்திருக்கிறேன். மிக மிக முக்கியமாக கிளிநொச்சியினுடைய அரச போக்குவரத்து சபையினுடைய டிப்போ, பஸ் டிப்போ இன்னுமே புனரமைக்கப்படாத ஒரு சூழலில் காணப்படுகின்றது. அங்கே சாதாரணமான நிகழ்வுகளை, சாதாரணமான விடயங்களை ஒரு கணனியிலே பதிவு செய்வதற்கான பெறுமதியான ஒரு கணனி வகை கூட அந்த புகையிரத அந்த போக்குவரத்து சபையினுடைய கிளிநொச்சி டிப்போவிலே இல்லை. இதுவரை 14 பேருந்துகள் மட்டுமே கிளிநொச்சி மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடக்கூடிய ஒரு தகுதி நிலையில் காணப்படுகின்றன. கிளிநொச்சி மாவட்டம் 336 கிராமங்களை கொண்ட ஒரு மாவட்டம். இவ்வாறான ஒரு 336 கிராமங்களை கொண்ட ஒரு மாவட்டத்திலே இதுவரை 186 கிராமங்களுக்கு பேருந்தினுடைய தடங்களை கூட காணாத மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேருந்தை இதுவரை பார்க்கவில்லை. அவ்வாறான ஒரு நிலைமையில் லாபத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு பேருந்து சேவை நடத்தப்படுமாக இருந்தால் அது அந்த மக்களுக்கான சரியான போக்குவரத்தை அளிக்குமா என்பதில் நாங்கள் எங்களிடம் கேள்வி கேட்க வேண்டும். ஒரு பகுதியிலே தனியாரோடு போட்டி போட்டுத்தான் இந்த விடயங்கள் கையாளப்பட வேண்டும். சிடிபி வளர வேண்டும், இலங்கை போக்குவரத்து சபை வளர வேண்டுமென்றால் தனியாரோடு போட்டி போட வேண்டும் என்ற நியதிகள் இருக்கின்றன. ஆனால் அவ்வாறான ஒரு சூழலில் கூட மக்களுக்கு சரியான போக்குவரத்து வசதிகள் கிடைக்கப்பட வேண்டும். அந்த வசதிகள் கிடைக்கப்படாத பட்சத்தில் அந்த மக்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு பாதகமான சூழலில் அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். மிக மிக முக்கியமாக கிளிநொச்சியினுடைய பள்ளிக்குடா, தெளிகரை, மட்டுவில் நாடு, கருக்காய்த்தீவு, இரணை மாதாநகர், குமுளமுனை, நாச்சிக்குடா, கரியாலை, நாகப்படுவான் போன்ற பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல கிராமங்கள் இன்று வரை பஸ் போக்குவரத்தை அடைய முடியாமல், இலங்கையினுடைய போக்குவரத்து சேவையை அடைய முடியாமல் அங்கே இருக்கின்ற பாடசாலை பிள்ளைகள், அரச உத்தியோகத்தர்கள், அந்த மக்கள் ஒரு சரியான நேரத்துக்கு தங்களுடைய பயணங்களை செய்ய முடியாமல் மிக திணறுகின்ற ஒரு சூழலை நாங்கள் அங்கே நீண்ட நாட்களாக அந்த பஸ் போக்குவரத்து நிலையத்துக்கு குறிப்பிட்டும் கூட அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது. அதேபோல் கண்டாவளை பிரதேசியலாளர் பிரிவில் இருக்கின்ற முரசு மோட்டை, ஊரியான் குடியிருப்பு, கண்டாவளை, குமாரசாமிபுரம், மயில்வாகனபுரம், கல்லாறு, பிரபந்தனாறு, கண்ணகி நகர் போன்ற கிராமங்கள் இதுவரை போக்குவரத்தினுடைய அந்த வாசனையை காண முடியாத கிராமங்களாக இருக்கின்றன. இவர்களுக்கான பேருந்து சேவைகள் எதுவுமே இல்லை. இவற்றை விட கரச்சி பிரதேசியலாளர் பிரிவுக்குட்பட்ட மாயவனூர், கல்மடு நகர், சம்புக்குளம், நாவல் நகர், புதுக்காடு, மாயவனூர் 5 வீட்டு திட்டம், ஸ்கந்தபுரம், கண்ணகபுரம், ஆனவிழுந்தான் போன்ற கிராமங்கள் இவ்வாறு அதிகூடிய மக்கள் வாழுகின்ற இந்த கிராமங்களிலே அந்த மக்கள் போக்குவரத்தை நுகர முடியாதவர்களாக, தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதவர்களாக, பாடசாலை செல்லும் சிறுவர்கள் தங்களை நேர காலத்திற்கு பாடசாலைக்கு செல்வதற்கோ அல்லது இவ்வாறான கிராமங்களில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து அல்லது கிளிநொச்சியினுடைய ஏனைய பகுதிகளிலிருந்து அதிகாலையிலே 7:30 மணிக்கு ஆசிரியர்கள் வருவதற்கேற்ற போக்குவரத்து வசதிகள் இல்லை. இது மிக மிக ஒரு இடைஞ்சலான அந்த பாடசாலை பிள்ளைகளை எதிர்நோக்குகின்ற ஒரு பாரிய கல்வி சவாலாகும். இவருடைய இந்த கல்வி பிரச்சனை என்பதை தீர்ப்பதற்கு காலை 6 மணிக்கே இவ்வாறான போக்குவரத்து சேவைகள் இந்த கிராமங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி நோக்கிய வகையிலேயாவது வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவைகள் உங்களிடம் குறிப்பிட்டிருக்கிறோம். நான் மிக முக்கியமாக கௌரவ அமைச்சர் அவர்கள் இருக்கிற பொழுது நான் இங்கே அவரோடு கூட நேர 2 தடவைகளுக்கு மேல் பேசியிருக்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சாரதிகள், நடத்துனர்கள், உத்தியோகத்தர்களை நியமியுங்கள். அவ்வாறு நியமித்தால்தான் கிளிநொச்சியிலே அவர்கள் நேரகாலம் பார்க்காமல் வேலை பணிபுரிவார்கள். வேறு மாவட்டங்களிலிருந்து, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து, மன்னாரிலிருந்து, முல்லைத்தீவிலிருந்து பணியாளர்கள், சாரதிகள், நடத்துனர்கள், உத்தியோகத்தர்கள் வருகை தருகிற பொழுது அவர்கள் அந்த போக்குவரத்து சபைக்கு வருகை தந்து காலையிலே 9 மணிக்கு அவர்கள் வருகிற பொழுது மாலை 4-5 மணிக்கெல்லாம் அவர்கள் வீடு செல்லுகின்ற விடயத்தில் தான் கவனம் செலுத்துகிறார். ஆகவே அந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு காலத்திலே நான் நினைக்கிறேன் 1990களுக்கு முதல் கிளிநொச்சியிலே கிளிநொச்சி டிப்போ மிக நல்ல வகையிலே இயங்கிய ஒரு சாலை, போக்குவரத்து சாலை, இலங்கையிலே பல வருமானங்களை ஈட்டி தந்த, மக்களுக்கு சேவை வழங்கிய ஒரு பிரதானமான சாலையாக கிளிநொச்சி போக்குவரத்து சாலை அமைந்திருந்தது. ஆனால் இன்று இலங்கையிலேயே மிக கடைசி சாலையாகத்தான் கிளிநொச்சி சாலை காணப்படுகின்றது. இலங்கையிலே போசாக்கிலும் கிளிநொச்சி மாவட்டம் தான் கடைசி மாவட்டமாக இருக்கிறது. கல்வியிலே கிளிநொச்சி மாவட்டம் பின்னுக்கு நிற்கிறது. போக்குவரத்தில் கூட அது பின்னுக்குத்தான் நிற்கிறது என்றால் எல்லா வகைகளிலும் இருக்கின்ற குறைபாடுகள் தான் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான ஒரு பின்தங்கிய நிலையை கொடுத்திருக்கிறது. ஆகவே போக்குவரத்தை சீர் செய்வதற்கு ஏற்கனவே இந்த கிளிநொச்சியினுடைய போக்குவரத்து சாலைக்கென்று அறிவியல் நகரிலே 5 ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டு அதனுடைய டிப்போ அமைப்பதற்கான காணி இன்று 7 ஆண்டுகளுக்கு மேலாக காத்து கிடக்கிறது. ஆனால் இதுவரை அந்த போக்குவரத்து சாலையிலே ஒரு கட்டிடத்தை அமைத்து அவர்களுக்கு ஒரு சாலையினுடைய வளர்ச்சியை மேற்கொண்டு செல்லக்கூடிய வகையிலான செயல்பாடுகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. வடபிராந்தியத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற போக்குவரத்து சபையினுடைய பணிப்பாளராக இருக்கின்றவர் இணைப்பாளர், அவர் அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் இப்பொழுது ஒரு கட்சியினுடைய அமைப்பாளராகவும் நியமனம் பெற்றிருக்கிறார். ஒரு கட்சியினுடைய அமைப்பாளராக இருக்கின்ற அவர் எவ்வாறு ஒரு மக்களுடைய பணியை கட்சி சாராமல் நேர்த்தியாக செய்யக்கூடியவராக இருப்பார்? அவர் கூட அரசியல் சார்ந்து அல்லது சில இடங்களுக்கு அவர் போக முடியாமல், மக்களுடைய உண்மைகளை அறிந்து கொள்ள முடியாமல், அவர் யாழ்ப்பாண சாலையில் கூட இருப்பதில்லை. அவர் வவுனியாவிலே ஒரு அறையை வைத்து கொண்டு, வவுனியாவிலே இருந்து கொண்டு அவர் ரிமோட் கண்ட்ரோலில் தான் அவருடைய இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இதனை கவனத்தில் எடுங்கள். இந்த மக்களுடைய போக்குவரத்து, குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய போக்குவரத்து சபையினுடைய செயல்பாடுகள் லாபத்தை உழைப்பதாக இருக்கக்கூடாது. அங்கிருக்கின்ற ஊழியர்களுடைய, சாரதிகள், நடத்துனர்கள், பணியாளர்களுடைய வாழ்க்கையிலே அது மேம்பாட்டை கொடுக்க வேண்டும். அங்கிருக்கின்ற மக்களுடைய போக்குவரத்திலே குறைபாடு இல்லாத நிலைகளை கொண்டு வர வேண்டும். இந்த விடயங்கள் அங்கே சரியாக மேற்கொள்ளப்படுகிற பொழுதுதான் அந்த மக்கள் ஒரு சரியான விருப்பத்தோடு இணைந்த வகையிலே தங்களுடைய போக்குவரத்தின் செயல்பாடுகளை அனுபவிக்கக்கூடியதாக, நுகரக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்ற விடயங்கள் கிளிநொச்சியை ஒரு தனித்துவமான அடையாளத்தோடு பாருங்கள். கிளிநொச்சியிலே நான் உங்களுக்கு பல தடவைகள் கேட்டிருக்கிறேன், ஒரு விசேடமான கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள். ஏற்பாடு செய்து அங்குள்ள போக்குவரத்தின் பிரச்சனைகளை கண்டறிவதற்கு தாங்கள் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே முன்வைக்கின்றேன். மிக முக்கியமாக புகையிரத போக்குவரத்து. இலங்கையினுடைய பல பாகங்களுக்கும் புகையிரத போக்குவரத்து இருக்கின்றது, சில மாவட்டங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வடக்கு மாகாணத்தினுடைய புகையிரத போக்குவரத்து என்பது யாழ்ப்பாணம் வரை, காங்கேசந்துறை வரை மேற்கொள்ளப்படுகின்ற இந்த புகையிரத போக்குவரத்திலே இதுவரை உரங்கள் இருக்கை இல்லாத ஒரு புகையிரதமாக யாழ்தேவி யாழ்ப்பாணத்துக்கு செல்லுகின்ற புகையிரதம் தான் காணப்படுகின்றது. இலங்கையிலே ஏனைய பகுதிகளுக்கு செல்லுகின்ற புகையிரதங்களுக்கு உரங்கள் இருக்கை காணப்படுகின்றது. அரச உத்தியோகத்தர்கள், மேல்நிலை பணியாளர்கள் ஒரு நாள் காலை கொழும்பிலே ஒரு கருத்தரங்குக்காக அல்லது ஒரு கூட்டத்திற்காக வருகிற பொழுது அவர்கள் தங்களுடைய பயணத்தை இலகுவாக மேற்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு காலத்திலே உரங்கள் இருக்கையோடு சேர்ந்த பயணங்கள் இந்த புகையிரதங்களில் காணப்பட்டது. ஆனால் இதுவரை கூடிய வருமானத்தை பெற்றுக் கொடுக்கின்ற யாழ்ப்பாணத்துக்கான புகையிரத சேவை என்பதில் உரங்கள் இருக்கை திட்டமிட்டே இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இதனை தாங்கள் கவனத்தில் எடுத்து அந்த போக்குவரத்தின் ஒரு சீர் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு தங்களை நான் இந்த இடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். மிக மிக முக்கியமாக இந்த போக்குவரத்து சேவையிலே பல்வேறுபட்ட விடயங்கள், கிளிநொச்சியிலே ஒரு தனியார் அரச போக்குவரத்திற்கான போக்குவரத்து பஸ் ஸ்டாண்ட் பஸ் தரிப்பு நிலையம் அமைக்கப்படுகின்றது. இதனுடைய இட அமைவு காணாமல் இருந்தாலும் கூட இது ஆரம்பக்கட்ட வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆரம்பக்கட்ட வேலைகள் விரைவாக பூர்த்தியடைகின்ற பட்சத்தில் இன்னும் அதனை விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவையும், அங்கே அரச போக்குவரத்து சபையினுடைய பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் இணைந்து ஒருமுகமாக அதனை மேற்கொள்ளக்கூடிய வகையிலே அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது அமைக்கப்படுகின்ற பஸ் தரிப்பு நிலையம் அந்த வகையில் இரண்டு பேரும் இணைந்து செயல்படுவதற்கேற்ற இடவசதியை கொண்டிருக்கவில்லை, போதாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதனையும் தாங்கள் கருத்தில் எடுத்து அதனை தொடர்ந்து இன்னும் விரிவாக்கம் செய்து தொடர்ச்சியான ஒரு பயண ஒழுங்குகளை அந்த மக்கள் அனுபவிக்கக்கூடிய வகையிலே செயல்படுத்தப்பட வேண்டும் என இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு, மிக முக்கியமாக இந்த வெளிநாட்டு அமைச்சின் கீழ் நான் சில விடயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த நாட்டிலே 2009களுக்கு பிற்பாடு ஒரு யுத்தம் நடந்து இந்த மக்கள் துன்பங்களை சந்தித்திருந்தார்கள். இவ்வாறு இந்த மக்கள் துன்பங்களை சந்தித்திருந்த பொழுது அவர்கள் மீதான புரியப்பட்ட இனப்படுகொலைகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் நாட்டிலே மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களால் நல்லிணக்க ஆணைக்குழு, பொறுப்புக்கூறலுக்கான நல்லிணக்க ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அதனுடைய அறிக்கைகள் யாவும் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டது. பிற்பாடு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கைகளும் விசாரணைகளின்றி மக்களிடம் ஆடு தரவா கோழி தரவா என்ற கேள்விகளோடு அந்த அறிக்கையும் சரியான நீதிகளை அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை. ஜெனிவாவினுடைய தீர்மானம் என்பது கூட 2005 செப்டம்பர் மாதத்திலே சில பிரேரணைகள் முன்வைக்கப்பட்ட பொழுது அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அப்பொழுது இருந்த வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர் அவர்கள் ஜெனிவா தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வதாகவும் நடைமுறைப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில்தான் பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பிடப்பட்டது. மிக முக்கியமாக இந்த காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள், அண்மையில் கூட ஜஸ்மின் சூக்கா அவர்களுடைய தகவல் படி இந்த நாட்டிலே இன்னும் வன்முறைகள், இன்னும் இந்த நாட்டிலே இருக்கின்ற துன்புறுத்தல்கள் அதிகரித்து கொண்டிருப்பதாகவே அவருடைய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதிகளுடைய வருகையின் பொழுது கூட அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இன்னும் சரியான நல்லிணக்கம், இந்த நாட்டில் இன்னும் இந்த நீதி கோரல் அவர்களுக்கான சரியான நேர்மையான பாதையில் கொண்டு செல்லப்படவில்லை என்பதை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பல தடவைகள் இந்த சபையிலே எடுத்து கூறுகின்ற விடயம், இந்த மக்களுக்கு ஒரு நீதி வேண்டும். இந்த மக்களுக்கான நீதி என்பது இழுத்தடிக்கப்படக்கூடாது. இவ்வாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தெருக்களிலே குந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று 8 மாதங்களை கடந்து இந்த வெயில் மழை நுழம்பு கடிகளுக்கு மத்தியில் தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய கைகளால் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீதி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். இதனை இந்த நாட்டிலே செய்கின்ற நிலைமை, அதனுடைய செயல்பாடு இன்னும் ஒரு சரியான பாதையில் கொண்டு செல்லப்படவில்லை. அதற்கான ஒரு நீதியான விடை கிடைக்கப்படவில்லை. இதனை செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நல்லிணக்கம் என்பது சரியானதாக அமையும். இம்முறை வரவு செலவு திட்டத்திலே இந்த ஆணைக்குழுவை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி என்பது இந்த ஆணைக்குழுவினூடாக சரியாக பயன்படுத்தப்பட்டு அந்த மக்களுக்கு விரைவான ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அவர்கள் இவ்வாறு 8 மாதங்களை கடந்தும் அதில் இருக்கிறது என்பது, அங்கே இருந்த தாய்மார்களில் இதுவரை 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் தங்கள் பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், அதற்கு பிற்பாடு தாய்மார் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். இதனை மாற்றுவதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும். அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது நிலை மாறு கால நீதி பொறிமுறையின் அடிப்படையில் தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுக்கிறோம் என்று 2015 செப்டம்பர் மாதம் ஜெனிவாவிலே அரசு ஏற்றுக்கொண்டு எல்லாம் செய்கிறோம் என்று வந்தது. ஆனால் இதுவரை அவர்கள் தங்களுடைய அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களில் சென்று கூட ஒரு வணக்கம் செலுத்துவதற்கு இன்னும் அந்த துயிலும் இல்லங்களை, தங்களுடைய பிள்ளைகள் புதைக்கப்பட்டிருக்கிற துயிலும் இல்லங்களை இன்னும் விடுவிப்பதற்கு இராணுவம் தயாராக இல்லை. நாளை மறுதினம் தங்களுடைய பிள்ளைகளுக்காக, அந்த மாவீரர்களுக்காக அந்த மக்கள் வணக்கம் செலுத்துகின்ற நாள், அது ஒரு மிக முக்கியமான நாள். தமிழர் தம் வாழ்வோடு, அவர்தம் வரலாற்றோடு, ஆன்ம உணர்வுகளோடு ஊறி ஒருமித்து நெஞ்சமங்கும் நிறைந்து நிற்கும் புனிதமான நாளே மாவீரர் நாள். இந்த நாள் 1000 சுதந்திர சுடர்களாக எமது விடுதலை கோவிலை அலங்கரித்து நின்ற மாவீரர்களை போற்றி வணங்கும் புனித நாள். இது சாவுக்கு கலங்கியலும் சோக நாளோ, அந்த துயரத்தில் உறைந்து போகும் துக்க நாளோ அல்ல. தியாகிகளின் திருநாள். ஒரு சத்திய லட்சியத்திற்காக தம் இன்னுயிரை ஈகம் செய்த எம்மின வீரர்களின் வீரம் செறிந்த போராட்ட வாழ்வையும் ஒப்பற்ற தியாகங்களையும் அற்புதமான அர்ப்பணிப்புகளையும் நம் நெஞ்ச பசுமையில் நினைவுகூறும் உணர்வெழுச்சி நாள். அவர்களது வீரத்திற்கும் அதியுன்னத தியாகத்திற்கும் தமிழர்களாகிய நாம் இன்றும் என்றும் தலைவணங்குவோம். ஈடுணையற்ற ஈகங்கள் மூலம் தாயக விடுதலைக்காய் தமிழர்கள் கொடுத்த விலை தன்னிகரற்றது. எமது மக்கள் இறைமை பெற்று பெருமையுடன் வாழ வேண்டுமென்ற லட்சியத்திற்காக எமது மாவீரர்கள் புரிந்த தியாகங்கள் உலக வரலாற்றிலேயே ஒப்பற்றவை. மூன்று தசாப்தமாக மூண்டிருந்த விடுதலைப் போரில் மாவீரர்களின் மாசற்ற தியாகமே ஒப்பற்ற சாதனைகளை உருவாக்கியிருந்தது. தமிழீழ மக்களின் தேச விடுதலைப் போராட்டத்தை சர்வதேச மயப்படுத்தி உலகத்தின் கவனத்தை எங்கள் மீது திசை திருப்பியதும் மாவீரர்களின் மகாவீரமே. எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு போராட்டத்திலும் நிகழாத அற்புதமான அர்ப்பணிப்புகள் எமது மண்ணில் எமது போராட்டத்தில் எமது மாவீரர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மானிட வரலாறும் இன்றளவும் கண்டிராத வீரகாவியம் எமது மாவீரர்களால் எமது மண்ணில் படைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக நெருப்பாக எரிந்து கொண்டிருந்த தமிழரின் விடுதலை எழுச்சிக்காக துரோகங்களுக்கும் துன்பியல்களுக்கும் மத்தியில் எந்தவித உதவியுமின்றி எவரது ஆதரவுமின்றி தமது பலத்திற்கு மிஞ்சிய பாரிய சக்திகளுக்கு எதிராக தனித்து நின்று போராடும் நிலை ஏற்பட்ட போதும் தளராத துணிவோடு களமாடி தமது இன்னுயிர்களை ஈந்து தேச விடுதலை தீயை அணையாது காத்த அகல் விளக்குகளாகிய மாவீரச் செல்வங்களை தமிழர்கள் தங்கள் காவல் தெய்வங்களாகவே காலங்காலமாய் கௌரவித்து வருகிறார்கள். நீண்டு நிகழ்ந்த விடுதலை பயணத்தில் பல்வேறு நெருப்பாறுகளை நீந்தி கடந்த நாம் அந்த அக்னி பிரவேசங்களில் அழிந்து போகாமல் நிலைத்து நிற்பதற்கு மாவீரர்களின் லட்சிய உறுதியே காரணமாகும். அடக்குமுறைக்கு ஆளாகி இன்று மாபெரும் இன அழிவை சந்தித்து நிற்கும் எமக்காக தன்னாட்சி கோரி மாவீரர்கள் வரித்து கொண்ட லட்சியம் நேரானது, நிலையானது, நியாயமானது என்பதாலேயே மக்கள் மனங்களில் மாவீரர்கள் இன்றளவும் புனிதர்களாக பூசிக்கப்படுகிறார்கள். கொண்ட கொள்கையே அவர்களது மலையான பலம். அந்த மலையான பலத்தில் நிலையாக நின்றமையே விடுதலை புலிகள் அமைப்புக்கென ஒரு தனித்துவத்தையும் சிறப்பான சரித்திரத்தையும் ஏற்படுத்தியது. உலக வல்லரசொன்றின் இராணுவ வல்லாதிக்கம் பலமாக நெருங்கிய போது கூட லட்சியத்தை தளரவிடாது நெஞ்சுறுதியோடு நிமிந்து நின்று போராடி ஆயத்தமான ஆபத்தான கட்டத்திலும் உறுதியொன்றையே தமது இறுதி ஆயுதமாக கொண்டு உலகின் மிகப்பெரிய ஆயுத பலத்தையே எதிர்கொண்டு எழுந்து நின்ற வீரமரபர்களை நெஞ்சிருத்தி அஞ்சலிப்பதை தமிழர்கள் ஒவ்வொருவரும் தமது தலையாய கடமையாகவே கருதுகிறார்கள். மாவீரர்கள் சமாதானத்தின் விரோதிகளோ அன்றி சமாதான வழியில் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதிரானவர்களோ அல்ல. அவர்கள் வேண்டியது உண்மையான உறுதியான சமாதானத்தையே. எமது மக்கள் எமது மண்ணில் நிம்மதியாக சுதந்திரமாக அந்நிய தலையீடுகள் ஏதுமின்றி அமைதியாக வாழ்ந்து தமது அரசியல் வாழ்வை தாமே தீர்மானிக்கக்கூடிய நிரந்தரமான சமாதானத்தையே அவர்கள் வேண்டி நின்றார்கள். ஆனபோதும் சிங்கள பௌத்த பேரினவாதத்துள் ஆழ அமிழ்ந்திருந்த அரசியல் அமைப்புகளும் அவற்றின் தலைமைகளும் தமிழீழ மக்களின் அரசியல் அபிலாசைகளை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. சிங்கள தேச பிரதான அரசியல் கட்சிகள் எவையும் தமிழரின் தேசிய இனப்பிரச்சனையின் அடிப்படைகளை கூட அங்கீகரிக்க தயாராக இருக்கவில்லை. வடக்கு கிழக்கு மாநிலம் தமிழர்களின் வரலாற்று தாயகம் என்பதையோ, தமிழர்கள் ஒரு தனித்துவமான இனக்கட்டமைப்பை கொண்ட மக்கள் சமூகம் என்பதையோ, தமிழீழ மக்களுக்கு பிரிந்து செல்லும் உரிமையுடனான சுயநிர்ணய உரிமை உண்டு என்பதையோ எந்த ஒரு சிங்கள அரசியல் இயக்கமும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவும் இல்லை. இந்த நிலையிலேயே எமக்கான உரிமைகள் கிடைப்பதற்கான ஏதுக்கள் ஏதுமில்லை என்பதால் நாமே எமது உரிமைகளை போராடி வென்றெடுக்க வேண்டுமென்றும், போராடாது, இரத்தம் சிந்தாது, சாவையும் அழிவையும் சந்திக்காது, தியாகங்கள் புரியாது, எந்த ஒரு தேசமும் விடுதலை பெற்றதாய் வரலாறு இல்லை என்பதையும் புரிந்து கொண்டு ஆக்கிரமிப்பாளரின் அடக்குமுறைக்கு ஆளாகி அவலக்குரல் எழுப்பின்ற எமது மக்களின் துயரக் கண்ணீரை துடைத்தறிய உறுதியெடுத்து பணிந்து போகாது தமது இரத்தத்தை இரையாக்கியேனும் இலட்சியத்திற்காக போராடுவோம் என துணிந்து போராடிய தூய வீரர்களை என்றென்றும் எம் நெஞ்சிருத்துவோம். அவர்தம் இலட்சிய கனவுகள் இவையும் எட்டப்படவில்லை எனினும் மூன்று தசாப்த முடிவின்றி தொடர்ந்த ஆயுதப்போருக்கு ஓய்வு கொடுத்து 9 ஆண்டுகள் ஆகிவிட்ட போதும் போருமின்றி, நிலையான சமாதானமுமின்றி, இயல்பு நிலையுமின்றி, இடைக்கால தீர்வுமின்றி, இனப்பிரச்சினைக்கு முடிவுமின்றி, விடிவு, விடுதலை, எதிர்கால சுபீட்சம் எதுவுமின்றி சூன்யமான அரசியல் வறுமைக்குள்ளேயே நாம் இன்றளவும் வாழ்ந்து வரும் இந்த வேளையிலும் மண்ணின் விடிவுக்காய், மக்களின் விடுதலைக்காய் களமாடி வீழ்ந்த மரத்தமிழ் வீரர்களை எம் நெஞ்சிருத்தி அஞ்சலிப்பதில் அவர்தம் வீரப்பரம்பரையில் வந்துதித்த தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆத்ம திருப்தி அடைகிறோம். இது அவர்களுக்காக செய்யப்படுகின்ற ஒரு அஞ்சலி. இந்த மாவீரர்களை கூட தாங்கள் விருப்பத்துக்கு அமைய ஒவ்வொரு இடங்களிலும் சென்று அந்த மக்கள் வணக்கம் செலுத்துவதற்கான சூழல் இன்னும் இந்த நாட்டிலே உருவாக்கப்படவில்லை. ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே சமாதானமும் நீதியும் நிலையானதாக அமைய வேண்டுமானால் இந்த மக்களுக்கான ஒரு நீதியான வாழ்வு கிடைக்கப்பட வேண்டும். அந்த வாழ்வு என்பது ஒரு நல்லிணக்கம், நல்ல சிந்தனை, நல்ல இதயங்களின் ஊடாகத்தான் அது வெளியிலே வர முடியும். ஒரு இதய சுத்தியோடு சேர்ந்த அர்ப்பணிப்போடு தியாகம் செய்கின்ற மனநிலை உள்ளவர்கள்தான் இதனை வழங்க முடியும். நாங்கள் எடுத்ததுக்கெல்லாம் ஏதாவது உரிமைகள் பற்றி பேசினால் அதனை ஒரு இனவாதமாகவும், அதற்கு பிற்பாடு அதனை ஒரு வேறு திசைக்கு கொண்டு செல்லுகின்ற செயல்பாடுகளை முன்னெடுக்காமல் இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, தமிழர்கள் ஏன் போராடினார்கள், தமிழ் இளைஞர்கள் ஏன் துப்பாக்கிகளை தூக்கினார்கள், ஏன் ஒரு 70 ஆண்டுகள் ஒரு நீண்ட நெடும் போராட்டம் இந்த மண்ணிலே நடைபெற்றது, 30 ஆண்டுகள் இந்த மண்ணிலே ஏன் ஒரு யுத்த சூழல் இருந்தது, இதற்கான தீர்வு என்ன, ஒரு சர்வதேச சமூகம் எவ்வாறு இதனை இன்று பார்க்கிறது, அந்த சர்வதேச சமூகத்தினுடைய பார்வையிலே இலங்கை எவ்வாறு இருக்கிறது என்ற விடயங்களை தயவு செய்து கவனத்தில் எடுக்க வேண்டும். இலங்கை 2015 ஆம் ஆண்டு இலங்கையில் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக தமிழர்களும் தங்களுடைய வாக்குகளை அளித்திருந்தார்கள். அவர்களுடைய வாக்குகளின் அடிப்படையிலும் அவர்கள் ஒரு மாற்றம் வேண்டிய அரசியல் பயணத்தில் உங்களோடு இணைந்து பயணிக்கிறார்கள். ஆனால் இதுவரை தமிழர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய காரியங்கள் இந்த மண்ணிலே இன்னும் சரியாக நடைபெறவில்லை. கேப்பாப்பிலவிலே இருக்கிற மக்கள் இன்று எத்தனை 7 மாதங்களை கடந்து போராடுகிறார்கள். அவர்களுடைய நிலங்களுக்கு அவர்கள் செல்ல முடியவில்லை. இரணை மடுவிலே இருக்கிற இராணுவ முகாமை எடுக்கக்கூடாது, இராணுவ முகாம் எடுத்தால் பிரச்சனை வரும் என்று இங்கே பலர் முழங்கியதை நான் கேட்டேன். இரணை மடுவிலே, இரணைமடு என்கிற குளம் ஒரு பாரிய குளம், இலங்கையிலே 3வது பெரிய குளம். அந்த இரணைமடு குளத்திலே இருந்த என்ஜினியர்ஸுக்கு சொந்தமான, பொறியியலாளருக்கு சொந்தமான, அது நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான கட்டடங்களை நீண்ட காலங்களாக இராணுவம் வைத்திருந்தது. அந்த கட்டடங்களை மட்டும், ஒரு காலேக்கர் துண்டுக்குள் இருக்கிற கட்டடங்களை மட்டும் விடுவதற்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன், 2 கோடி ரூபாய்க்கு மேல் இராணுவம் பெற்றுக்கொண்டுதான் அந்த இடத்தை விட்டிருக்கிறார்கள். பாருங்கள், இலங்கை அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு நீர்ப்பாசன திணைக்களம் 20 மில்லியனுக்கு மேற்பட்ட நிதியை இன்னொரு அரச இராணுவத்திற்கு வழங்கித்தான் அந்த இடத்திலே இருந்து அவர்களை எழுப்ப வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற தனியாருடைய காணிகள், காட்டு பிரதேசங்கள் அனைத்தையுமே பெரிய இராணுவ முகாமாகவும், பெரிய ஹோட்டல்கள், வசதியான கிளிநொச்சியிலே பெரிய ஹோட்டல், அமைச்சர்கள் வந்தால் தங்குகின்ற ஹோட்டல் அங்கேதான், அவ்வாறான ஹோட்டல்களை கொண்ட இடமாகவும் இப்பொழுதும் இரணமடுவினுடைய மேல் பகுதி காணப்படுகிறது. ஆனால் இங்கே இராணுவ முகாம் எடுக்கப்பட்டாச்சு என்று பொய்யான பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. அந்த குளத்தை பராமரிக்க முடியாமல் அந்த பொறியியலாளர்கள், நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் திணறுகிறார்கள். கேப்பாப்பிலவு மக்களை சொந்த காணியில் இருத்துவதற்கு இராணுவம் மீள்குடியேற்ற அமைச்சரிடம் காசு கேட்கிறது. இன்னும் அவர்களுக்கு பணம் சரியாக வழங்கப்பட்டாலும் கூட அவர்கள் அந்த இடத்தை விட்டு போவதற்கான மனநிலையை கொண்டிருக்கவில்லை. அவ எவ்வாறு அந்த மக்கள் குடியேறி வாழ்வது? இங்கே நேற்று பல கௌரவ உறுப்பினர்கள் கூட இங்கே குறிப்பிட்டிருந்தார்கள், அந்த மக்கள் சென்று தங்களுடைய இடங்களிலே குடியேறி வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று. இதே போலதான் இரணைதீவு மக்கள். இரணைதீவு என்பது 1832 ஆம் ஆண்டு பூர்வீகமாக பரம்பரையாக அங்கு வாழ்ந்த மக்களிடம் 1832 ஆம் ஆண்டிலே ஆங்கிலேயர்கள் ஒப்புக் கொடுத்த அவருடைய அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன், வர்த்தமானி அறிவித்தல் இருக்கிறது. அது அந்த மக்களிடம் அந்த நிலம் ஒப்படைக்கப்பட்டது. இன்று 90ஆம் ஆண்டிலே இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த நிலத்திலே சென்று குடியேறி வாழ்வதற்கு தடுக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு 27 வருடங்கள் அந்த இடத்திற்கு போக முடியாமல் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் கடற்கரையிலே குந்திக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய இடத்திற்கு போக விடுங்கள் என்று. இப்பொழுதுதான் நில அளவை 186 துண்டுகளுக்கு நில அளவை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நில அளவை செய்யப்படுவதற்கு கூட சரியான ஒத்துழைப்பு வழங்கப்படவில்லை. நாங்கள் இங்கே ஒத்திவைப்பு வேலை பிரேரணை கொண்டு வந்து பல கேள்விகள் கேட்டு பல முறை பேசி இங்கிருந்து பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் முழங்காவில் வந்து இரணதீவு வந்து இன்னும் கூட அந்த மக்கள் சென்று இருப்பதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை. ஆகவே எல்லாமே இந்த வேலைகள் ஒரு நத்தை வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இது எவ்வாறு ஒரு சரியான நாட்டினுடைய நல்லிணக்கத்தை கொண்டு வரும்? மக்களுக்கு தீர்வு வழங்குகிற பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள், துன்பத்தாலே அழிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் கண்ணீரோடு வாழுகிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்கள் மீது தமிழர்கள் யுத்தம் புரிந்திருந்தால், அல்லது ஒரு தமிழ் இராணுவம் சிங்கள மக்கள் மீது இவ்வாறான இனப்படுகொலைகளை மேற்கொண்டிருந்தால், இன்று உலகத்திலே நீங்கள் அதனை அந்த தமிழ் இராணுவத்திற்கு கீழ் இருந்து கொண்டு அதற்கான விடையை தேடியிருப்பீர்களா? இன்று தமிழர்களுடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். யார் அவர்கள் மீது யுத்தம் புரிந்தார்களோ, யார் அவர்கள் மீது குண்டுகளை வீசினார்களோ, யார் அவர்கள் மீது துப்பாக்கிகளால் கொலை செய்தார்களோ, அவர்களிடமே தமிழர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் இப்பொழுது அவர்களை விசாரிக்கிறார்கள். அவ்வாறு விசாரித்தும் கூட இதுவரை தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்கவில்லை. இதுதான் யதார்த்தமானது. இப்போ யார் குற்றம் புரிந்தானோ, குற்றம் புரிந்தவனே எவர் மீது குற்றம் புரிந்தாரோ அவரை விசாரிக்கின்ற நிலைமை தான் இந்த நாட்டிலே காணப்படுகின்றது. அதற்காகத்தான் இந்த ஜெனிவாவில் இருக்கிற தீர்மானம் கூட சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இங்கு இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். இந்த மக்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஏன் இந்த இவ்வளவு 8 மாதங்களுக்கு மேலாக மருதங்கேணியிலும் முல்லைத்தீவிலும் திருகோணமலையிலும் கிளிநொச்சியிலும் இந்த மக்கள் இரவு பகல் பாராது குந்தி இருக்கிறார்கள்? ஏன் எங்களால் முடியாது? இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை அவர்கள் 3 தடவைகள் சந்தித்திருக்கிறார்கள், பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள், பல்வேறுபட்ட தரப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை. அவருடைய பிள்ளைகளை அவர்களே இராணுவத்திடம் கையளித்தார்கள். ஓமந்தையில் வைத்தும் மற்றும் முள்ளிவாய்க்காலில் வைத்தும் இராணுவம் ஒலிவரிக்கை மூலம் அவர்களை அழைத்தது. ஒரு நாள் கூட நீங்கள் விடுதலை புலிகள் இருந்திருந்தால் சரணடையுங்கள், நாங்கள் விசாரித்து விட்டு விடுகிறோம், உடனே விடுகிறோம் என்று. முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. முதலிலே இராணுவ தளபதி சொன்னார், எங்களிடம் அவ்வாறு சரணடைந்தவர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் பட்டியலை வெளியிடுவோம் என்று. ஆனால் பின்னர் வந்து சொன்னார், அவ்வாறு பட்டியல் இல்லை என்று. இவ்வாறெல்லாம் மாறி மாறி நிலைமைகள் நடைபெறுகிறது. இந்த நீதிகள் கிடைக்க வழி செய்யுங்கள். இதனைத்தான் சர்வதேச சமூகம் பார்க்கிறது. இன்று சர்வதேச சமூகம் எதை கேட்கிறது? இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, யுத்தத்தினால் அழிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைப்பதற்கான வழியை கொடுங்கள். அந்த மக்களுடைய நிம்மதியான வாழ்வுக்கு வழி சமையுங்கள். ஆகவே நிலைமாறு கால நீதி பொறிமுறையின் அடிப்படையில் தமிழர்கள் தங்களுடைய இறந்து போனவர்களுக்கு வணக்கம் செலுத்தவும், இறந்தவர்களுடைய பாகங்களை எடுத்து அவர்கள் அடக்கம் செய்து கடமை செய்யவும், தங்களுடைய சொந்த இடங்களிலே சென்று நிம்மதியாக வாழ்வதற்கும் நிலைமாறு கால நீதி பொறிமுறையிலே அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்று வரை அதனை நடைமுறைப்படுத்தி இருக்கிறதா? தங்களுடைய பிள்ளைகள், தாங்கள் புதைக்கப்பட்ட பிள்ளைகளுடைய இடங்களிலே சென்று தாங்கள் தங்களுக்கான ஒரு மன திருப்திக்காக அவர்கள் ஒரு கற்பூரம் கொடுத்தவோ மெழுகுதிரி கொடுத்தவோ ஒரு வணக்கம் செலுத்தவோ இதுவரை ஏன் அரசாங்கத்தினால் ஒரு அந்த இடங்களை திறந்துவிட முடியாமல் இருக்கிறது? இந்த நல்லிணக்கம் இன்னும் ஏற்படாமல் நாட்டில் எவ்வாறு ஒரு நீதியும் சமாதானமும் நிலையானதாக அமைய முடியும்? ஆகவே தான் நான் இந்த இடத்திலே மிக முக்கியமாக குறிப்பிடுகின்றேன். இந்த
2 minutes.
ஆகவே இந்த மக்களுடைய உண்மைகளை புரிந்து அவர்களுடைய மனங்களை புரிந்து ஒரு நீதி கிடைக்க வேண்டும். இந்த மக்களுக்கான நீதி என்பது ஒவ்வொரு சிங்கள தலைவர்களுடைய மனங்களிலும் மாற்றங்களாக மாற வேண்டும். சிங்கள பொதுமக்கள் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சிங்கள பொதுமகனும் தான் ஒரு தமிழ் சகோதரனை எவ்வாறு நேசிக்கிறேன், ஒரு மனித உரிமையோடு எவ்வாறு பார்க்கிறேன் என்ற எண்ணங்கள் அவரிடம் பெற வேண்டும். வருகிற பொழுதுதான் இது மாற்றங்களை கொண்டு வரும். இன்னுமே நாங்கள் இந்த நாட்டில் கடிதங்களை கூட தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் பார்க்க முடியவில்லை, தனி சிங்கள மொழியிலே தான் பார்க்கிறோம். பல கருத்தரங்குகள் ஆங்கில மொழியில் நடத்தப்படுவதாக அழைக்கப்படுகிறது, ஆனால் தனி சிங்களத்தில் நடைபெறுகிறது. ஆகவே எவ்வாறு 2 பேருக்கும் இடையில் ஒரு புரிதலை ஏற்படுத்துவது? அதிகாரங்கள் எவ்வாறு பகிர்ந்து கொள்ளப்பட போகிறது? ஒருவரை ஒருவர் சாடி, ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சொல்வது என்ன நியாயம் இருக்கும்? கொஞ்சம் உரத்து கதைத்தால் விக்னேஸ்வரன் வடக்கு மாகாண முதலமைச்சர் சில உரிமைகள் பற்றி பேசினால் அவரை உடனே இனவாதியாக பாராளுமன்றத்தில் சொல்கிறார்கள். யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தம் மக்களுடைய உரிமைகள் பற்றி பேசினால் அவரை இனவாதியாக சொல்கிறார்கள். எல்லாமே ஒரு கரையிலே பார்க்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றன. இதனை அந்த பேரினவாத கண்ணோட்டங்கள் இருந்து விடுபட்டு பௌத்த சிந்தனைகளுக்கு அப்பால் மாறுங்கள். கௌரவ வெளிநாட்டு அமைச்சர் அவர்களே, இன்று இந்தியாவில் கூட கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள், திருகோணமலை கிளிநொச்சி மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இங்கு வருவதற்கு விருப்பத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வருவதற்கான எந்த ஒழுங்குமுறைகளும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. யுத்தம் முடிந்து 2009 இன்று 2017 வரையும் இந்த நாட்களில் எந்த மாற்றங்களும் கொண்டு வரப்படவில்லை. கிளிநொச்சியிலே ஜெயபுரம், கிளிநொச்சியினுடைய மாயவனூர் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த பல மக்கள் இன்றும் இந்தியாவில் இருக்கிறார்கள். திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், இவர்களை இங்கே கொண்டு வருவதற்கான ஒரு ஒழுங்குமுறையை இந்த அரசாங்கம் உடனே மேற்கொள்ள வேண்டும். அடுத்த ஆண்டுக்குள் ஆவது அவர்கள் இங்கே வந்து குடியேறுகின்ற சூழல் உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த நிலைமைகளை கவனத்தில் எடுத்து செயல்படுத்தி இந்த மக்களுடைய மனங்களில் மாற்றங்களை கொண்டு வர நீங்கள் உங்களுடைய மனங்களில் இயல்பு நிலைகளை, உங்களுடைய மனங்களில் இரக்க சிந்தனைகளை உருவாக்குங்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.
At this moment of time, order please. We would like to recognize the presence of chief ministers at the speakers gallery. Garu Chamal Rajapaksa Mahathuma.
Garu Niyojya Kathanayaka Thumani. Ah, සරහාය ගුවන් සේවා අමාත්‍යංශය වැෑශේෂය අර්ථේ අචන ස්වල්පයක් කතා කිරීමට අවස්ථාවක් දීම පිළිබඳ මගේ ස්තූතිය පුද කරනවා. මා පළමුුවෙන්ම වරාය ඇමතිතුමා නම් පේන නෑ එතුමාගේ අවධානට යොමු කරනවා. සභාපති මාගම්පුර වරාය කළමනා කරන පුද්ගලික සමාගම. එහි වැඩ කරන සේවකයන් සඳහා එවා ඇති චක්‍ර ලේකයක් පිළිබඳ. ඒ මම එනම්
රිනිිෆයාසන් මිස්ක් දියවලපට සයින්ම
පොඩි වෙනසක් වුණානේ එක නිසා
පිවෙසක්ීමක්
එලා කෙසේ වෙතත් අද ට්‍රන්ස්පෝට් ෆොරිනේෆයාස් මිස් ලෝ ඩිවලප්මොන්ඩ සයින්
හරි ඒක
යවසම් චේජස් මෙ ඔබතුමට ඉගෙන කතා කරන්න පුළුව එක ප්‍රශ්නයන්නේ
ඇම කතා කරන්න මට වෙන්න අත්තා අවස්ථාව ලැබින්න මේ විතරයි අවසාන මේක මේ ස්වේච්ෂාවෙන් ඉල්ලාස්වීමේ යෝජනා ක්‍රමයක් VRS ක්‍රමයක් යෝජනා කරලා තියෙන මේ ඉතාමත්ම අසාධාරණ මේ ඉතාමත්ම අසාධාරණයි අවුරුදු හතරක් ද අපි හම්බන්තොට වරාය ඉදිකරේ එහි තියෙන වැදගත්කම ගැන සලකලා බන්තට වරය ස්වර්ණමය නිර්මාණයක් කෙල අපි විශ්වාස කරවා. අනාගත ශ්‍රී ලංකාවේ දෑන්තම දන නිධානය බවත් අපි හිතල දාය පටන්ග. මේක චීනයට දුන්නාත් අපි පාලනය කරත් සිදුවන්නේ එකමයි. ඉති මේ මුලින්ම සේවයට බදාගත්ත සේවක හාරසය පණහක් විතරම තරුණ ළමයි. හාරිසය පණහක් විතරේ රද දෙමෝපියොත් එක්කම දැන් දවස් කීපයක් තිස්සේ ලොකු උද්ඝෝෂණයක් ගෙනවා හම්බන්තට මික්‍රමයට. මෙයට ඉතාමත් සොච්චම් මුදලක් ලැබෙන. ඉතින් තරුණ ළමයි අලුතෙන් කොහොමද දැන රක්ෂාවක් සොයාගන්න. ඒ අය ගෙවල් හදන්න නයාරගෙන ඒවාගේ විවාහ වෙලා බලාපොරොත්තු ඇතුව තමයි මේ බැඳිල තියෙන. ඉති අපේ නිමල් සිරිපාල ඇමත්තුමත් වරාය භාරව දැන්ඉන්න මහින් සමර්ශය ඇමත්තුමත් පෞගිය රජයේ හිටපු වගකී යුතු අමැතිවර. ඉතින් එතුමන්ලාම ඉන්න මේ රජයේ කොටස්කාරයන් වන මේ රජයේ මේ තරුණයන්ට දරුණයන්ට සිදුවන අසාධාරණය පිළිබඳව වගකීමෙන් කටයුතු කරන්න කියන ඉල්ලීම කරන සාධාරණ ක්‍රමයක් වන්දි ගෙවන්නේ එම නැත්තම් වෙනත් රැකියාවල් සඳහා එයා යොමු කරවන් පිහිටවන අලුත් සමාගම. එතකොට මේ ප්‍රශ්නය විසඳන්න පුළුවන් ඒ සඳහා මැදිහත් වෙන ලෙස තා කරුණාවෙන් ඉල්ලා සිටිනවා. වගේම වරාය ගැන කතා කල වැඩක් නැති වරා ඇමත්තුම නෑන ඔබතුමාට පඩිට දෙන්න පුලා නමුත් රටක ජීවනාලිය අනායන අපනයන ඒ ක්‍රියාවලිය තමයි රටක ජීවනාලිය. විශේෂයෙන් මේ සුද්ද වන්නේ නාමික ශේෂත්‍රය තුළින් වගේම ගුවන් සේවයත්. දැන් මේ විශේෂයෙන්ම අපේ දිෂ්කර්තය ඇමතුමත් ඉන්නවා මේ 2018 ඔක්තෝබර් මාසේ චීනයේදී රැස් වුණා බ්‍රික්ස් කණ්ඩායම් ඒ රටවල් ප්‍රධායකයෝ. ඉතින් එතුමන්ලාගේ මතය එතුමන්ලා ප්‍රකාශ කරපු අදහස් කුඩා රාජ්‍යන් වන අපට මේ විදේශ ප්‍රතිපත්තිය අපේ ආර්ථික වැඩපිළිවෙල සකස් කරගන්න ඉතාමත්ම වැදගත් වෙනවා කියල මා විශ්වාස කරනවා. දැන් ඒ අපි අඩිතාලම දමපු යම් ව්‍යාපෘතිය දැන් පෝට් සිටි වගේ ඒවා. ඔවුන්ගේ අදහස් අනුව ඉදිරියේදි ගැන හිතනවනම් මේවා ආර්ථික සංවර්ධන මහා ලොකු පදනමක් වෙනවා. මේ අප රටට තියෙන අපේ රටට දායාද වී ඇති මහා ශක්තිය හරියට ප්‍රයෝජනයට අරගෙන අපි අවුරුදු ගාන ගිහිල්ලා. සමම් විශවාස කරන අම්බත්තට මේ ස්වර්ණමය අවස්ථාවන් පිසේලු දෙනාම එකතු වෙලා ප්‍රයෝජනට ගන්නේ. ඒවගේම හම්බන්තුට වරාය ආශ්‍රිතව හම්බන්තුට වරාය පමණක්න මේ ගුවන්තුට පොල මෙ දෙකම මුතුමාගේ මේ ආශ්‍රිත ව්‍යාප්‍රති තුළ ඇති දැවන්ත ආර්ථික ප්‍රතිලාභ සහිත අනාගතය නොපිනීම ගැන කඩගාටු. ඉතින් නොයෙක් දේවල් කියනවා වරායට නැව්වෙන්නේ නැහැ ගුවන් තොටුපළට ගුවන් යානායින් නැහැ මේවා සුදු වලියෙක් පාඩු ලබන බව කියනවා ණය ගෙවන්න බැරි බව කියමින් විකුණා දැමීම සාධාරණීකරණ පුන පුනා යන්න පුළුවන් මේවා මම හිතන්නේ සත්භාවයෙන් අපි හිතුවොත් මේ කියන කතාවල් මුසාවයි මොකද බලන්න වරායෙනුත් 2011 රුපියල් මිලියන 11ක ආදායමක් තිබිලා තියෙනවා ඒ වගේම ගුවන් තොටුපළෙන් දැන් අපට නොලැබිච්ච ආදායමක් මේ ඕෆ්ලයින් වලින් කොච්චර ආදායමක් ලැබෙනවද මගේ ගාන නැහැ නමුත් ඒකේ ආදායමක් ලැබෙනවා මම මේව ආරම්භ කරනකොට වරාය ආරම්භ කරනකොටත් ගුවන් සේවාව ආරම්භ කරනකොටත් එමිරේට්ස් ලගෙන් ශ්‍රී ලංකා ගුවන් සේවය ආපසු අවුරුදු 10කට පස්සේ ගන්නකොටත් ඒ කටයුතු බාරව හිටපු ඇමතිවරයා. ඉතින් මම හොඳින්ම මේව අධ්‍යයනය කළා තමයි වැඩ පටන් ගත්තේ ඒ වගකීම් බාරගත්තේ. ඒ වගේම වරායෙන් 2015 රුපියල් මිලියන 8383ක අපට ආදායමක් ලැබිලා තියෙනවා. දැන් මේ වෙයි ණය ගෙවීමට ක්‍රමයක් තිබෙන්න බෑ. මේ ණය ගෙවන්න ආපසු ක්‍රමවේදයක්. එතකොට ඒ කාලේ ඒ ක්‍රමවේදයට අපි බැලුවේ සලස්මක් තිබුණා වරාය අධිකාරියට. දකුණු කොළඹ වරාය අපි ඉදි කරා. දැන් එහි ආදායම බිලියන් ගානකින් වරාය අධිකාරියට ලැබෙනවා. දැන් මෙතනම නැගෙනහිර පර්යාන්තය. වරාය අධිකාරිය හැදුවා. නමුත් ඒක ක්‍රියාවට නැංගුවේ නැහැ 2015න් පස්සේ. ඒ අවශ්‍ය ට්‍රේන්ස් ටික ගෙනල්ලා ආයිකල්ලා ඒ කටයුතු කරේ නැහැ. ඒ වගේම පෝට් සිටි එකට හදාන දීපු ඉඩම් වලින් වරාය අධිකාරියට යම් කිසි ඉඩම් ප්‍රමාණයක් ලැබිය යුතුව තිබිලා කොන්දේසිය තිබුණා. දැන් ඒවා ආයෝජකයන්ට ආයෝජනය කිරීම සඳහා වරාය අධිකාරිය මගින් ලබා දීලා මුදල් ලැබෙනවා. ඒ වගේම හම්බන්තොට වරාය සමග ඒ අවට පැවරුපු ඉඩම් වරාය අධිකාරියට. ඒවා බදු දීම තුළින් විවිධ කර්මාන්සල් ආදාන. දැන් ඒ කාලේ හෙක්ටයාරයක් ඇමරිකන් ඩොලර් 50,000කට. ඒ වගේම වාර්ෂිකව 3%ක බද්දක් වැඩි වීමේ පදනම යටතේ කර්මාන්සල් සමාගම් 11කට කර්මාන්සල් හදන්න ගිවිසුම් අත්සන් කළා තිබුණා. බලන්න එතකොට ලැබෙන ආදාන. ඒ වෙහෙම පිටින්ම 2015 නැවතුණා. ඒ වගේම නැව් වලට තෙල් දෙන්න බංකරින් ආරම්භ කළා තිබුණා. ඒකත් 2015 සම්පූර්ණයෙන්ම නවත්වුවා. ඉතින් කොහොමද ආදායමක් ලැබෙන්නේ? අනාගතයේදී චීනය දකුණු තායිලන්තය හරහා කිලෝමීටර 102ක් දිග ක්‍රා ඇල කපනවා. නැගෙනහිර නාවික සේද මාවත කිලෝමීටර 1500කින් පමණ කෙටි වෙනවා. ඉතින් මේ හැම එකත් එක්කම මේකට සංසන්දනය කරාම ගුවන් තොටුපළක් ශීඝ්‍රයෙන් සංචාරක ක්ෂේත්‍රය අපේ රටේ දැන් මේ අපේ නියෝජනය කරන රජයත් අපිත් හැම කෙනාම කියනවා සංචාරක ක්ෂේත්‍රය අපේ රටේ විශාල දියුණුවක් ඇති කරන්න නැහැක් අංශයක් කියලා. එහෙමනම් මේ ගුවන් තොටුපළත් මත්තල ගුවන් තොටුපළත් තා වැදගත් වෙනවා. ඒක තමයි අපිට එක ගුවන් තොටුපළයි තිබුණේ. දීර්ඝ කාලයක් තිස්සේ අපි හංගුරාංකයට හදනවා කිව්වා. මට මතක ආගමැතිතුමා දවසක් කිව්වා 1991 විතර මේ අපිට සාකච්ඡා කරනකොට අඟුණුගොල පැලැස්සෙත් එදා ජාත්‍යන්තර වරාය හදන්න ගුවන් තොටුපළක් හදන්න හිතේ තිබුණා. සැලසුම් කළා තිබුණා. ඉතින් මේ වගේ මේවා හැම ආණ්ඩුවක්ම එකින් එක එක කාලට කියනවා. නමුත් කෙරුණාට පස්සේ තියෙන්නේ ඒවා අඩුපාඩු හදාගෙන දියුණු කරන එක. මොකද අපිට අපේ රටේ මිනිස්සුන්ගේ ජීවන තත්ත්වය උසස් කරන්න ඕන. අපේ රටේ ආර්ථිකය ගොඩනගන්න ඕන. අපි ලෝකයක් සමග සම්බන්ධ වෙන්න ඕන. ඉතින් මේ මේවල් අවශ්‍ය වෙනවා. මේවා වරාය මෙහෙයුම් කටයුතු විශාල වශයෙන් ඉහළ යනකොට ලොව කාර්යබහුල වරායක් බවට හම්බන්තරපත් වෙනවා. එතකොට ගුවන් තොටුපළත් ඒ වගේ. ගුවන් තොටුපළත් ඒ වගේමයි. මොකද කටුනායකට ඇවිල්ලා සංචාරකයෙක් බහිනට වඩා මත්තලට නැත්තම් මාගමට වරායට ඇවිල්ලා මාගම්පුර වරායට ඇවිල්ලා බැස්සොත් සංචාරක ශේත්‍රයේ බොහෝම දේවල් තියෙන බලන්න. අභය භූමි තියෙනවා. ඒ වගේම නැගෙනහිර වෙරළට ගියොත් සර්ෆින් තියෙනවා. කඳුකරයට යන්න පුළුවන්. දිය ඇලි තියෙනවා. මේ ඔක්කොම දේවල් තියෙනවා. ඉතින් මේකෙන් ප්‍රයෝජනය ගන්න ඕන. ඒ වගේම මේ දෙකම මත්තල ගුවන් තොටුපළයි වරායයි මේවා අපට ලැබිච්ච සම්පත්. ඉතින් ඔබතුමා විශේෂ අවධානයක් යොමු කරලා මෙහි ආර්ථික ප්‍රයෝජනය ලබා ගැනීමට කටයුතු කරන්න. මෙහි වැඩ කරන සේවකයන් ඉවත් කිරීම අස්කිරීම මං හිතන්නේ සාධාරණයි. විශේෂයෙන්ම ඔබ යහපාලන ආණ්ඩුවක් ගැන කතා කරනවා. එතෙම යහපාලන ආණ්ඩුවක ඉන්න සියලු දෙනාගේම හොඳ මානුෂිකත්වයක් තියෙනවා. ඒ නිසා මම හිතන්නේ අපේ සභානායකතුමාට මේ පිළිබඳව විශේෂයෙන් තුමා දීර්ඝකාලයක් තිස්සේ අපි දන්නවා අපි දෙන්නාමත් එකට 1989 පාර්ලිමේන්තුවට ආවේ. ඒගොල්ලෝන් එමු යුතුකම තියෙනවා පක්ෂ ભેදයෙන් තොරව සාධාරණ වැඩ කරන. ඒ නිසා මේ වෙලාවේ මේ පුනපුනා කියන්නේ මම නියෝජනය කරන දිස්ත්‍රික්කයේ දරුවන් පමණක් නෙවෙයි ඉන්නේ. යවට වෙනත් පළාත්වල දරුවනුත් ඉන්නවා මේ කණ්ඩායම. අපි හැමතිසේම පෙර රජයන් වලට දෝෂාරෝපණය කරමින් අපහාස කරමින් හිටියට වැඩක් නැහැ. රට තුළ ඇති සියලු ශක්තීන් හඳුනාගෙන ඉහළ නම්වා ගැනීමට කටයුතු කරන්න අවශ්‍යයි. මේ නැවත මං කියනවා මේ ගුවන් තොටුපළ සහ වරාය එක පාට ආපු කරුණක් නෙමෙයි. 1994 චන්ද්‍රිකා මැතිනිය අගමැතිතුමිය හැටියට පත් වෙලා ඊපස් ජනාධිපතිතුමිය හැටියට පත් වුණාට පස්සේ තුමියගේ ප්‍රධාන වැඩපිළිවෙල ඉලක්කයක් වුණේ ගාල්ල මාතර හම්බන්තොට මොනරාගල আদি ප්‍රදේශ නොදියුණු ප්‍රදේශ හැටියට සලකලා වේගෙන් සංවර්ධනය කරන්න මෙගා ප්‍රොජෙක්ට්ස් ගේන්න එතුමියගේ අවශ්‍යතාවය තිබුණා. ඒ නිසා එතුමිය දක්ෂිණ සංවර්ධන අධිකාරිය කියලා අධිකාරියෙකුට මේකෙන් විශාල අවුරුදු ගාණක් මම දන්නේ අධ්‍යයනයන් කරලා විශාල කටයුතු කරලා ඒ සකස් කරපු පොත්පත් ලියවිලි ගත්තොත් මේ සභාවම පුරවන්නේ නැහැ. නමුත් වැඩක් නැහැ. ඔච්චර මුදලක් වියදම් කරලා තියෙද කියලා අපි දන්නේ නැහැ. නමුත් ඒ වුණත් ඒවැයින් ප්‍රයෝජනට අරන් තමයි අපි මේ හම්බන්තොට මේ දෙකේම කටයුතු කරේ. ඒ වගේම ඒ තියෙනවා ඒකේ මේ මෙගා ප්‍රොජෙක්ට්ස් අතරේ විශාල හම්බන්තොට කියලා ව්‍යාපෘතිය ඒක මත් බුත්තල දක්වා විහිදෙනවා විශාල ඒරියක. දැන් මේකේ ඉඩම් පිළිබඳවත් සමීක්ෂණ කරලා තියෙනවා. මේ ඉඩම් සැලසුම් කරලා තියෙනවා මේ එක් එක් ස්ථානවල විවිධ ඉදිකිරීම් කරන්න. කර්මාන්ත නිවාස මේ සියල්ලම. නමුත් අද මේ මොහොතේ මේවා එක පැත්තකින් අනවසරයෙන් මිනිස්සු අල්ල ගන්නවා. අනිත් පැත්තෙන් අවිධිමත් ලෙස රජයේ මූලික ප්‍රතිපත්තියට විරුද්ධව විවිධ වෙනත් කාර්යයන් සඳහා යොදවනවා. ඉතින් මෙහෙම යෙදෙව්වොත් අගමැතිතුමා සහ රජය බලාපොරොත්තු වෙන සංවර්ධනය ඉටු වෙයි. චීන සමාගමට වරාය දුන්නට මදි. නැත්නම් මත්තල ගුවන් තොටුපළ වෙනත් කාටවත් හරි වික්කට වැඩක් නැහැ. ඒ ආශ්‍රිතව ඇති වෙන ඇති කරන්න බලාපොරොත්තු වෙන කර්මාන්ත ශාලා ආදිය ඇති කරන්න ඉඩක් නොතිබුණා. මොකද එතකොට වෙන්නේ? දැන් අවශ්‍යයි. මිනිසුන්ට ජීවත් වෙන්න රැකියාවක් තියෙනවනම් මිනිසු රැකියාවක් කරලා ජීවත් වෙයි. රැකියාවක් තියෙනවනම් නිවාසයක් බදු අරගෙන හරි ජීවත් වෙයි. විශ්‍රාම ගියාම පෙන්ෂන් එකක් තියෙනවනම් ජීවත් වෙන්න පුළුවන්කම තියෙනවා. නැත්නම් අත්සාධක අර්ධ මුදලෙන් හරි ජීවත් වෙන්න හැකියි. ඉතින් මේවා බලන්න ඕන. නැත්නම් තාවකාලික වාසය තියලා සඳහා යම් කිසි පටු අදහසක් නිසා මේ ඉඩම් අවභාවිතා කරනවා.
අපේ හිටපු කතානායකතුමාගේ කාලය නම් අවසන්.
ඒ ගැන අවධානය යොමු කළා. චීන දැන් චීනයට මේක දීලානේ. ඒ අයත් එක්ක සාකච්ඡා කරලා අධ්‍යයනය කරලා භූමිය පරිහරණය කිරීමත් කරන්නේ ගැන ඉල්ලීම කරනවා. වගේම ගුවන් සේවා ගැන කතා කරන්නේ මම මේ ගිලා මේක වැරදුනා. කතා කරන්න මේ ෆිට්ස් මම බැලුවේ නැහැ මේ වෙනස් කරපේක ගැන කනගාටු වෙනවා. මුත් අවස්ථාවක් ලබා ගන්නවා. ඒකට ශ්‍රී ලංකෙන් එලා ඉන්න ජනත් කතා කරන්න මුත් අද නෙවෙයි ඒ අවස්ථාව ලබා ගන්න. බොහොම ස්තුතියි.
නැයි. ගරු ගාමිණී ජයක්‍රම සිතුමා.
ගරු ඒ කතා නැතුවනි මම හිතනවා අද ඉතාමත් වැදගත් සමාජ කීපයක සාකච්ඡා පවත්වන්නේ විශේෂයෙන් අපේ විදේශ සේවා අපේ හිතවත් මාත් බොහොම කරුකන අපේ නියෝජ්‍ය හිටපු කතානැතුමා චමල් මෙතුමා අදහස් උපදෙස් වගේ කීපයක් ප්‍රකාශ කළා. මේ අවස්ථාවේ මම අපේ එක්සත් ජාතිපක්ෂ සමග නව රජයක් ලෙස මෛත්‍රී රනිල් අපි පක්ෂ කීපයක් ඒකාබද්ධ. මේ ඇති කළ 2015 ජනවාරි 8 වෙනිදා විශාල වෙනසක මම මෙතනදී කතා කරන්නේ කාර්ත තීක්ෂණකන් හෝ කිසි දෙයක් නෙමේ. අර්ථවත් වර්තමානයේ අපි අනාගතයන ඩිපිල්ලක මේ විදේශ ප්‍රතිපත්තිය තුළක මා දැක්කා දුටු දේවල් තුළ. ඒ එදා අවුරුදු දෙකක් අපි හිටපු ජනතුමා මගේ නාලන්ද විද්‍යාලයේ කොලෙජ් එකෙදී එකටම ඔඩිමත් හිටියා. මම බොහොම ගරු කරනවා. එතුමා අවුරුදු දෙකට ඉස්සෙල්ලා පාර්ලිමේන්තුව එදා ජනාධිපතිවරණයකට එතුමා තීන කළා ගියා. ඒ අවස්ථාවේ මා දන්නවා වර්තමාන ජනතුමාත් මාලේකම් විදියට ශ්‍රීල පක්ෂයේ එදා ප්‍රකාශ කළා අයින් වෙන බගල දැඩි ලෙස මං එතන අසල සිටින නිමල් සිරිපාල මැතිතුමාලා බොහෝ ගොඩක්. නමුත් ඒ අවස්ථාවේ යම් හේතු මා දකින තුලක ඒ ඇතිවෙච්ච තුලක අවුරුදුකේ එදා වේලාස කරපකෙන් මේ රටේ අපි එක්තරා වඳුරු බලාකුලකින් අපි වහගෙන ලංකාව යන වෙලාවක් විදියට මා දකින. ඒ මොකද මේ රටේ අපි විදේශ ප්‍රතිපත්තිය තුළ තාංචි තුලක විශාල ආර්ථික වැටීම තුලක මා දැක්කා වැටීලා එන ආකාරය. මෛත්‍රීපාල සිරිසෙන ජනාධිපතිස තරඟන ලටන් එදා අපි එක්ස් පක්ෂය ඇතුළු හෙළවුණු පක්ෂ ගොඩාක් අපි ඒ සහය දීලා අපේ මේ පක්ෂ එකට අපි ශ්‍රී ලංකා පක්ෂයත් එක්ක අපි පවුලක් විදියට වැඩ කරන්නේ. මේ පවුල කැඩෙන්න තු අපි යන්න ඕන. මොකද අපි පැහැදිලි ස්ථාවර දර්ශනයක් අපි හදාගෙන තියෙනවා. මම ගරු මේක ගැන කියනවා නම් මම තිරසාර ඇමති විදියට වනජීවි ඇමති විදියට මේ තිරසාර වනජීවි ඇමති විදියට ලෝකයේ අදම ලෝකයේ තිරසාර සමාජය ලෝකයක් බිහි කරන්න කියලා පරිස්සමට ගිහිලා අපේ ජනතුමා අත්සන් කළ ගිවිසුම තුළ 2015 සැප්තැම්බර් මාසේ අද මම එක්සත් ජාතිගේ සමුළුවට මට යන්න වුණා. සහභාගී වෙන්න සිදු වුණා තිරසාර සමුළුවට. ඒ ගිය වෙලාවේ එතනදී මට ප්‍රකාශ කළේ ඒ නියෝජ්‍යෝ ඉංග්‍රීසියෙන් අපේ ජනාධිපතිතුමා මෛත්‍රීපාල සිරිසේනතුමා එක්සත් ජාතික සමුළුවට ගිය වෙලාවේ හිටපු අපේ ඇමරිකාවේ ජනාධිපති ඔබමා ඇතුළු රාජ්‍ය නායකයෝ අපේ මේ කුඩා දූපතේ මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා ගිය වෙලාවේ ඒ නායකය ඔක්කොම වටකරගෙන තියෙනවා. ඒ වටකරගත්තාම මේ අර්ධර හිටිය අනිත් නිලධාරි ඔක්කොම බලාගෙන හිටියලු තානාපතිලා අයි මේ කොහොමද කියලා මේ කුඩා දූපති නායකයා වෙනද අපේ නායකයෝ ඒ අරහරණ රාජ්‍ය බලවත් රාජ්‍ය නායක බස් යන්නේ ඒගමන මේ බලාගෙන ඉඳලට මට මේක කැම කන වෙලාවයි කියද්දී ඒකට ඉංග්‍රීසියෙන් they said we were surprised how the president obama and all the leaders they normally sri lanka and small nations goes to behind the leaders developed country power leaders here first time we are surprised to see president obama and other leaders went to our sri lanka president maitripala sirisena surrounded and had a long chat also. I asked what is the reason for that. They said the previous government's policies had created problems. Your country was almost on the verge of blockades and various sanctions were to come up. But the president's policy of working middle path policy and how your country, the United National two opposition leading parties, the Sri Lanka Freedom Party and the United National Party, how you two, the two powerful parties working together is a model for other countries. And they were surprised. They said, and we are taking that as a model to other countries, the opposition and the government to work together and develop the common interests of the country, and that is the reason why we also back and support you, they said. The anni e vidiyata lankawa gana meethi vichcheke ma saidis samulote hema yaddit vinari 10 mata tiyenne pawaka mama kiyanna ona ma samulu kīpiyakata e vidiri giya samulu walata e bata e gaurwaya thula apita puluwan una ara addala saidis kiyanne ekapathin jiniwala tiyenawa exa jatinge rights of the human beings kiyala anith patten tiyenawa rights of the animals kiyala satun kahakola aithivasikam kahakola sata sivpawa jalaya vayugola polowa kiyana eka ada eka ithamathma balawath vela tirisara kiyana eka tulaka ada tiyena vilawaka e saidis samule tahanam kala satun wandiyana kahakola wandiyanawana jalaya parisara vinasha karanawana vayugola parisara vinasha karanawana එතනදී අහුවේ අල්ලපෝ අප්‍රිකාවේ දල ලේ දල අර අපි ගාලු මොහොදර 2013 ඇල්ුවේ කස්ටම් එකෙන් ඒවා එක එක විදියට විකුණන හදුවා තහනම් කළා මටත් කැබිනට් මණ්ඩලයව බලපෑම් නමුත් මම දැඩි ස්ථාවරේ ඉඳලා එදා ඒ දල ටික ඔක්කොම විනාශ කෙරුව නිසා ඒ වෙලාවේ ලෝකේ අපිට පුදුම ගෞරවයක් ආවා ඒ නිසා මට පුළුවන් වුණා ගිලගරු සභාපතිතුමනි එක්සත් ජාතීන්ගේ සමුලුවේ අප්‍රිකාවේ සයිටිස් දහත්‍රි සමුළුට ගිහිල්ලා කැබිනට් මණ්ඩලය ජනතුමාත් අනුමත කළා මම ගෝ ඊළඟ සමුළු ලංකාවට ගන්න මොකද ඕන කියලා ජනතුමා ඇහුවා මම ගෝ ඔබතුමාලා අනුමැතිය දෙන්න මට හරි අපි අනුමත කරනවා කිව්වා ගියා මම ආඩම්බරයි කියන්නේ බලවත් රාජ්‍යවල් 18 සමුළුව 2019 පවත්වන්න තිබිච්ච එක අනිත් රටවල් එක හැමම නිස්සබ්ද වුණා ලංකාවට ඒකත් ඡන්දේ ඔක්කොම රටවල් 183ක් 192යි එක්සත් ජාතීන් සමුළුවේ සයිටිස් එකට සමාජික 183ක් ඉන්නවා මේ ඔක්කොම එකත් ඡන්දේ අනුමත කළ නිසා 2019 වෙසක් ඉවර රැද්දිම 21 වෙනිදා සති දෙකක මේ සමුළුවට එනවා රටවල් 183න් රාජ්‍ය නායකයෝ 4500ක් එන මේ 4500 එද්දී විශාල ලංකාවේ විශාලම නියෝජිත පිරිසක් BMS එක පුළුවන් 1500යි දාන ඒ නිසා විශාල මාකිස්වැනි ටෙන්ට් හදලා ඒ වාසි දිල හෝටල් කාමර 4500ක් මේ රට අපි එවනා මෙතනදී අපේ තියෙන ප්‍රතිපත්ති උදල මදිම ගහකොළ සතා සිබ්බාව වායිගෝල ජනාතුමා අගමැතිතුමා තිරසර සමාජ බිහිකරන අපේ ආණ්ඩුව අපි ඔක්කොම එකව වෙලා ආගම දහම තුල සමාජ කැතිගෙන කියන තුල විදේශ ප්‍රතිපත්ති තුල නොබැඳුණු ජාති ප්‍රතිපත්ති තුල අපි ඒ තුලක අද ඒ සමුළුව ජනාතුමා ප්‍රධාන මෙහෙයුම් කමිටුවේ සභාපති ඉදිරියට මොකද මම කිව්වා මේක මට බෑ මේක විශාල වගකීමක් තියෙනවා තිරුවනාබුදා අරසල් හැමදේකම අපි එලෙස ක්‍රියා කරනවා ලංකාවට GSP ලැබුණේ ඇයි GSP ලැබුණේ විදේශ ප්‍රතිපත්ති නිසා එතන ගියා අපිට ආයෝජන එනවා විශාල මුදල් එනවා අන්න ඒ තුලින් තමයි අපි බුද්ධිමත්ව SWR මණ්ඩලෙතුමා නොබඳුන් ප්‍රතිපත්තියකට ගියා ඒ නොබඳුන් ප්‍රතිපත්ති ශිර්මා මණ්ඩලෙතුමෙත් ගියා එක්සත් ජාතික පක්ෂා ශ්‍රීලපක්ෂයතුළු මේ කණ්ඩ අපේ පක්ෂය අපි යන්නේ ඒ විදිහට හැම රාජ්‍යයක්ම හිද්දිනාගෙන හැම දාම ආගම දහමට එක සමාන අයිතිය දීලා බුදු දහම ප්‍රධාන තැන තියෙන ගමන් අපි ක්‍රියා කරනවා ගරු සභාපතිතුමනි ඊළඟට කාලය අනුව මම දන්නවා මට විනාඩි කිහිපයයි තියෙන්නේ මම මේ ගැන ඊළඟට
එක විනාඩියක් නෑ දැන්
ට්‍රාන්ස්පෝර්ට් ගැන කතා කරනවා මම හිතනවා චම්පිකා එමෙතුමා හොඳ අදහස් දර්ශනයක් කිව්වා මේක තමයි අපේ රජයේ ප්‍රතිපත්ති. එතුමා මායමෙතුමා මුදල් එමෙතුමා ඉතාම අපේ නිල් කොළ කියන ප්‍රතිපත්තිය තුළ සස්ටේනබල් තිරසාර තුළ මේ ලංකාවේ තියෙන වායු ගෝලි දූෂණය වාහන වලින් නැටි. ඉලෙක්ට්‍රික් ත්‍රී වීලර්ස් තියෙන මම එමෙතුමායි කතා කරලාදී. ඒකත් අපි ආරම්භ කරන්න. කේබල් කාස් අර මම දැන් එතුමාට එන්නේ කිව්වා ඔබතුමාට මුණ ගැහි. මේ ලෝකේ දැන් ඩවුන් වල කේබල් ඉලෙක්ට්‍රික් කේබල් කාස් එනවා. අපි එවැනි දේවල් කරන්න උනා. ඒකම මම ඉල්ලනවා එමෙතුමා අපේ තීරණයක් කරන්න උනා. හවස රෑ එකපාර වර්ජිනියා කරලා ගිහලා රජයේ සේවක මහජනයා සීජාර් එක වගේ එන අවස්ථාවක් දෙන්න බෑ. ඒ නිසා මේ අවස්ථාවේ මේ මයි කතාව මෙතනින් අවසන් බොහොම ස්තුතියි.
ඔව් කණගේර එමෙතුමා කතා පවත්වන්න යන්නේ. ඔව්. You are not in your seat no. කණගේර No, you can't ask from someone else's chair. Garu, Nama, Rajapaksa, Mettuma, Uthumai, Kata, Pautan.
You can have a Tarayana.
ගරු මන්තුමා ඔබතුමා සීට් එකෙත් නැහනේ
ගරු ආමනි ජයවික්‍රම පෙරේරා මන්ත්‍රීතුමාගේ කතාවෙන් පස්සේ මම හිතන්නේ වචන කීපයක් ප්‍රකාශ කිරීම ලැබීම පිළිබඳව මම සතුටු වෙනවා ඉතින් එතුමා ප්‍රකාශ කර සිටියා මේ නොබෙදී ජාතීන්ගේ ප්‍රතිපත්තිය තාම විදේශ ප්‍රතිපත්තිය අනුගමනය කරනවා කියලා ඔබතුමාගේ මේ අපේ මාරපොණ ඇමතුමාට කලින් හිටපු විදේශ ඇමතිවරයා එදා පාර්ලිමේන්තුවේ ප්‍රකාශ කර සිටියා තවමත් අපි නොබෙදී ජාතීන්ගේ ප්‍රතිපත්ති නෙවෙයි අපිට ඔබතුමාලාගේ ආණ්ඩුවට ඇලයන්ස් තියෙනවා නොඑක් රාජ්‍යයන් සමග ආර්ථික වශයෙන් වෙනම දේශපාලන වශයෙන් වෙනම කියලා. ඉතින් මම හිතන්නේ ඔබතුමා එක අහන් ඉන්න නැතුව ඇති මේ වෙලාවේ වර්තමාන ආණ්ඩුව නොබෙදී ජාතීන්ගේ ප්‍රතිපත්තිය අනුගමනය කරන්නේ නැහැ කියන එක හිටපු විදේශ ඇමතිවරයා මංගල සමුරේ විදේශ ඇමතිවරයා ප්‍රකාශ කෙරුවා. මාරපොණ ඇමතුමාට එනකොට ඒක වෙනස් වුණාද කියන්න මම දන්නේ නැහැ. කෙසේ වෙතත් ඔබතුමා අතිගරු ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහත්තයා නිව්යෝක් ගිහිලා කරපු කතාවසය ආශ්‍රයෙන් යම් කිසි ප්‍රකාශයක් ඉදිරිපත් කෙරුවා. ඉතින් මම ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි එතුමාගේ නිව්යෝක් වල කතාවෙන් කොටසක් උපුටා දක්වනවා. මගේ කතාව ආරම්භය සඳහා During the last 2.5 years we have succeeded in our journey of re-establishing and restoring the freedom of people, protecting human rights and nurturing fundamental rights. මේ කියන්නේ අතිගෞරව ජනාධිපතිවරයා නිව්යෝක් නුවරට ගිහිල්ලා තමන් කරපු කතාව තුල දැන් ප්‍රජාතන්ත්‍රවාදය සහ මේ නිදහස ගැන තමයි එතුමා එදා කතා කළේ. අපි මේ ආණ්ඩුවේ ආරම්භයට ගියාම එදා 2015 ජනවාරි 8 සුළුතර ආණ්ඩුවක් මිනටේ අග්‍රමාත්‍යවරයා විදිහට රණවි වික්‍රමසිංහ මහත්තයා දිවුරුම් දුන්නා. අපි ඒ ගැන කතා කරන්න යන්නේ නැහැ. මොකද රණවි වික්‍රමසිංහ මහත්තයා තමයි එක්සත් ජාතික පක්ෂයේ දෙක ඔබතුමාල එකතු වෙලා තමයි මෛත්‍රීපාල මහත්තයව ජනාධිපති කෙරුවේ. ඊට පස්සේ සරත් මොහන් පීරිස් මහත්තයව සීජේ කමෙන් නැත්නම් ශේෂ්ඨාධිකරණයේ අග්‍ර මිනිස්ටර් කාර්යවරයා විදිහට ඉවත් කිරී. සම්පූර්ණ නීතියානුකූල නැති ක්‍රමවේදයක් තමයි ඔබතුමාලා අනුගමනය කෙරුවේ. දෙවැනි කෝප වාර්තාව ඩිගුණසේකර කෝප වාර්තාව පාර්ලිමේන්තුවට එන්න තියෙද්දී පාර්ලිමේන්තුව විසිරුවා. හැබැයි එදා එම කෝප වාර්තාව පාර්ලිමේන්තු ඉදිරිපත් වෙලා තිබුණා නම් මෙතරම් දුරදිග යන ජනාධිපති කොමිසමකට ගිහිල්ලා ඔය ටෙලිෆෝන් නම්බර එළියට එන හුටපටේවත් වෙන්නේ නැතුව දෙවනියට බැඳුම් කර නිකුතුවෙන් වෙච්ච පාඩුව මකාගෙන මේ වැඩේ අවසන් කරගන්න ඔබතුමාලටත් තිබුණා වැඩිදිකරුවන්ට දඩුවම් දීලා. හැබැයි ඒක එසේ වුණේ නැහැ උනේ නැහැ පාර්ලිමේන්තුව විසිරුවා. ඊට පස්සේ පාර්ලිමේන්තුව පත් වෙනවා. ඒකාබද්ධ විපක්ෂයේ විදිහට අපි අද 54 දෙනෙක් ඉන්නවා. Honorable Deputy Speaker, with all due respect to our Honorable Opposition Leader, one of the most senior politicians in this country, TNA only has 16 members in this parliament. JVP, who is holding the chief opposition whip, only has 6 members in this parliament. And we have 54 in the parliament. So if you are talking about democratic values, respecting democracy, then you should respect the fact that joint opposition has 54 members seated in the opposition, but yet we are not being recognized as the opposition in this parliament. With all due respect to Honorable Sambandha. Anipathe Methivarana. Api Methivarana gana katha karana. Prajatantravade moolika lakshanayak mokadda? රටක ප්‍රජාතන්ත්‍රවාදයේ මූලික ලක්ෂණය තමයි ඒ රටේ මැතිවරණ තියෙන්නේ. Honorable Deputy Speaker, litmus test of democracy is holding regular elections on regular intervals. That is what you call democracy. For last 3 years, the provincial council election, local council election has been postponed. The litmus test of democracy is having periodical elections on regular intervals. That is democracy. For last 2.5 years, the provincial council elections has been postponed. And not only that, you introduce amendments to the parliament by violating standing orders to postpone elections. We have brought this problem, Honorable to Honorable Speaker's noticed. And we have spoken many times in this parliament. Even Honorable Prime Minister at one time was suggesting the government to amend the standing orders, but nothing has happened yet. But Honorable President goes to New York in front of all the world leaders. He states that democracy has reinstated in this country. But for the last 2.5 years, there has been no election. And unfortunately, even today, there is no clarity as to when the election will be held. And now, the parliament is not the first police rajya kriyatmaka. More than 12 members, 12 parliamentarians has been remanded. Honorable Deputy Speaker, you know that. More than 1,000 government servants has been questioned by FCID. We still believe that FCID is not established properly. It is not an institution like CID or other investigation departments that has been lawfully or legally established by this house or by law. But yet, you still get more than 1,000 government servants, civilians, member of parliament, going there on a daily basis for questioning. But we have a question. The presumption of innocence, unless you are proven guilty, which is entrusted by our constitution, does it only apply to the government members? Recently, we saw majority of the government members talking to media about the bond scan. And they are clearly bringing up this point that the presumption of innocence has to be protected unless you are proven guilty. But when it comes to the joint opposition members or to the government servants who have been working in the previous government, that presumption of innocence, unless you are proven guilty, does not apply. අපි දැක්ක පහුගිය කාලේ සමහර මන්ත්‍රීතුමන්ලා දුරකථන වලට අසා සිටීම පිළිබඳව මහ කනස්සල්ලෙන් කතා කිව්වා. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ඔය දුරකථන වලට අසා සිටීම පිළිබඳව අපි පහුගිය අවුරුදු දෙකහමාර තුල කතා කිව්වා. උසාවි නියෝග නැතුව ගෙවල් වලට ඇවිල්ලා පරීක්ෂණ කිලින් පිළිබඳව අපි පහුගිය අවුරුදු 3 දෙකක කතා කරුවා. හැබැයි දැන් එක්සත් ජාතික පක්ෂ මන්ත්‍රීවරුන්ටත් ඒ පිළිබඳව කතා කරන්න සිද්ධ වෙලා තියෙනවා. අවසාන වශයෙන් මම එක කාරණයක් සඳහන් කළා මගේ කතාව අවසන් කරනවා. අපි දැක්ක පහුගිය දවසක අපේ හර්ෂද සිල්වා මන්ත්‍රීතුමන් එමත්තුමන් මානව හිමිකම් ගැන ට්විටර් පණිවිඩයක් දාලා තිනවා. That human rights is not a national policy. I must say I disagree. But I agree up to a certain extent, but I disagree with his statement. Because human rights, it may be not a national policy for your government, but it all includes in your foreign policy and in your national policy. I must bring it to your attention, British Prime Minister Theresa May says that human rights laws will be changed if they get in the way of the country's fight against terrorism. I was expecting our president to make this statement at the UN. We are a country who fought against terrorism for 30 years and defeated, the only country in this world defeated terrorism. And not only that, we must appreciate Lord Naseby's statement about casualties during the war, during the wartime. And we also disturb the fact that our government has failed to appreciate the work that Lord Naseby has put to go up to the extent to apply to Right Information Act, under the Right Information Act in Great Britain, and prove that the UN has given a wrong impression and wrong numbers about the last phase of the war and about the casualties. අවසාන වශයෙන් ගරු කතාන නියෝජ කතානායකතුමනි
ඔබතුමාට විනාඩි 7ක් කතා කරන්න පුළුවන් නම් කනගේරා මැතිතුමාගේ පස්සෙන් නැත්නම් අපිට අනිත් කතිකයට දෙන්න
වෙනවා. නෑ මම එක විනාඩියක් අවසන් කරනවා. අපේ ගරුහිටපු කතානායකතුමා චමර රාජපක්ෂ මහත්මයාත් මේ පිළිබඳව කතා කෙරුවා. හම්බන්තොට වරායේ සේවකයන්ට වෙන අසාධාරණ පිළිබඳව ඔබතුමාලා ප්‍රජාතන්ත්‍රවාදයේ යහපාලනය ගැන කතා කරන ආණ්ඩුවක් විදියට ඒ සේවකයෝ 400 දෙනාට සාධාරණ ඉෂ්ට කරන ඔබ මැදිහත් වෙන්න ජාතික සම්පත් විකුණනවා විජාතීයකරණය කරනවා ඒක පිළිබඳ අපි සටන් කරනවා අපි ඒ පිළිබඳ මතයක් දරනවා. හැබැයි අහිංසක සේවකයන්ගේ අයිතිවාසිකම්වත් අවම වශයෙන් තහවුරු කළ දෙන්න කියන ඉල්ලීම කරනවා. මොකද මේ වෙනකොටත් ඒ සේවකයෝ කම්කරු උසාවියේ නඩුවක් පල ආබිට්‍රේට කෙනෙක් පත් කරලා තියෙනවා. ඉතින් ඒ තීන්දුව වෙනකන්වත් ඔවුන්ට සාධාරණයක් ඉෂ්ට කරන්න කියන ඉල්ලීම කරමින් මානියන.
ගරු ඒසී අලවතුරු දෙමතු
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ඔබතුමාට බොහොමත් ස්තුතියි අපිට වෙලාව ලබා දීම පිළිබඳව. විශේෂයෙන්ම අද දිනේ විදේශ කටයුතු සහ ප්‍රවාහනා සිවිල් ගුවන් සේවා අමාත්‍යාංශ දෙකේ වෑශීෂ්‍ය යටතේ ඉතාමත් වැදගත් අමාත්‍යාංශ දෙකක් කතා කරන්න අවස්ථාව ලැබීම අපි ඉතාමත් අගය කොට සලකනවා. විශේෂයෙන් විදේශ කටයුතු අමාත්‍ය සම්බන්ධයෙන් කතා කිරීමේදී අපි ඉතාමත් සතුටු වෙනවා. අද අප රටේ විදේශ කටයුතු අමාත්‍යාංශය ලබාගෙන තියෙන ජයග්‍රහණ සම්බන්ධයෙන් විශේෂයෙන්ම හිටපු විදේශ අමාත්‍යතුමාටත් එවැගේම ජනාධිපතිතුමාටත් අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාටත් අපේ රජයේ ඒ කටයුතු වල නිරත වුණු සියලුම විදේශ සේවා අංශයේ නිරත වුණු ලේකම්තුමා ඇතුළු සියලුම දෙනාට අපි ස්තුති කරන්න ඕන අවස්ථාවක්. ඒ වගේම වර්තමාන විදේශ කටයුතු අමාත්‍ය තිලක් මාරපුර මැතිතුමාත් ඒ කටයුතු ඒ ආකාරයෙන් ඉස්සරහට ඉතාමත් ප්‍රගතිශීලීව අරන් යාම පිළිබඳවත් මතක් කරන්න ඕනේ. විශේෂයෙන්ම අපි ඉතාමත් අයහපත් තත්ත්වයක තමයි විදේශ ප්‍රතිපත්තිත් එක්ක බැලුවාම ජනවාරි මාසේ 8 2015 අපි රට බාර ගන්නකොට ඇති වෙලා තිබුණේ. ඉතින් මේ අයහපත් තත්ත්වය ඉතාමත් උග්‍ර අතර හැරිලා අපේ රටට නොයෙකුත් බාධක කම්කටොළු ගණනාවක් විදේශ ප්‍රතිපත්තිය තුළ එවකට තිබුණු රාජපක්ෂ රජයේ අපට උදා වෙලා තිබුණේ. අපිට කොච්චරද කිව්වොත් අපිට අපේ අල්ලපු රට ඉන්දියාව පවා අපිට විරුද්ධව මානව හිමිකම් කොමිෂමේ යෝජනා ගේනකොට අපට විරුද්ධව ඡන්දේ පාවිච්චි කරන තැනට අයහපත් තත්ත්වයට අපේ විදේශ ප්‍රතිපත්තිය ඒ වැඩපිළිවෙල මානව හිමිකම් මේ හැම අංශකින්ම අපි ඉතාමත් අසරණ තැනට පත් වෙලා තිබුණේ. ඉතින් මේකදී අපි ජයග්‍රහණ ගණනාවක් ලබාගෙන තියෙනවා. විශේෂයෙන්ම අපේ රටට තිබුණු යුරෝපීය එහෙම නැත්නම් ඒ බදු සහන භාණ්ඩ ගණනාවකට ඇඟලුම් විතරක් නෙමෙයි අපිට ඒවා නවත්තලා අපිට අපේ රටේ ජනතාවට විශේෂයෙන්ම යම් යම් ශ්‍රේෂ්ඨ රැකියා විශාල ප්‍රමාණයක් අපිට අහිමි වෙන තැනට ඇවිල්ලා තිබුණා. ඉතින් අපි ලබාගත් ජයග්‍රහණ තුලින් අපිට පුළුවන් වෙලා තියෙනවා විශේෂයෙන්ම අපිට අහිමුණේ GSP Plus බදු සහන යුරෝපා සංගමේ රටවල් වලට භාණ්ඩ ලබා දීමේදී විකිණීමේදී තියෙන ඒ සහන නැවත ලබා ගන්න අපිට අවස්ථාව ලැබුණා. දැන් මේ වර්ෂයේ ඉඳලා ලැබුණ වර්ෂයේ ඉඳලා මේ වගේ ප්‍රතිඵලය විශේෂයෙන්ම අපේ රටේ ජනතාවට ලැබෙන තත්ත්වයට අද ඒ කටයුතු ක්‍රියාත්මක කරගන්න අපිට අවස්ථාව ලැබිලා තියෙනවා. ඒ විතරක් නෙමෙයි අපි දැක්කා මේ අපිට තිබුණ අහිතකර බලපෑම් වල අපේ මත්ස්‍ය සම්පත යුරෝපයේ වෙළඳපොලේ තහනම් කරලා තිබුණා. ඒ ජයග්‍රහණත් අපි ලබා ගත්තා. තේමන අපේ විදේශ ප්‍රතිපත්ති අද අපි ඉතාමත් අගය කරනවා. මේ පැත්තෙන් ඉන්දියාවේ ඉඳලා ඇමරිකාවේ දක්වාත් අනිත් පැත්තෙන් චීනයේ ඉඳලා රුසියාව දක්වාත් අපේ රටේ අපේ ලෝකයේ සියලුම රටවල් එක්ක අපි ඉතාමත් සුහදව ඉතාමත් යහපත් විදේශ සම්බන්ධතා ඇති කරගෙන අපි කටයුතු කරගෙන යන මේ රජයේ විශාල ජයග්‍රහණ ගණනාවක් ලබා තිබීම ගැන අපි සතුටු වෙන්න ඕනි. මොකද අපි රාජපක්ෂ රජයේ කාලේ අපි දැක්කා අපේ රට විශාල බලපෑම් ගණනාවක් හැම අංශකින්ම එක්සත් ජාතිගේ සංවිධානයේ මානව හිමිකම් අංශයෙන් විතරක් නෙමෙයි අනිත් සියලුම අංශවලින් අපේ රට විශාල බලපෑමක් ඇති වෙලා අපේ ජනතාවගේ එදිනෙදා ජීවන තත්ත්වයට ඒ බලපෑම පුළුල් වෙන තත්ත්වයට පුළුල් වෙලා තිබුණා පෞගේ රජයේ කාලේ. තවදුරටත් මේ ජනවාරි 8 වෙනස ඇති වුණේ නැත්තම් අපිට හිතා ගන්න පුළුවන් මොනතරම් අපේ ජන ජීවිතයට බලපාන විදියට අපේ විදේශ ප්‍රතිපත්තිය තුළ අපිට ප්‍රශ්න ඇති වෙයිද කියලා. අපේ රට සම්බාධක පැනවෙන තැනට එන්න අවස්ථාවකට තමයි අපි ඒ පහුගේ රජයේ තියෙන වැරදි ක්‍රියාමාර්ග නිසා නොයෙකුත් මානව හිමිකම් උල්ලංඝනය කිරීම ඇතුළු ඒ වගේ මාධ්‍ය මර්ධනය මෙවැනි කටයුතු ගණනාවක් නිසා අපි ඒ තැනට තල්ලු වෙලා තිබුණා. ඒ නිසා විශේෂයෙන්ම අපේ මංගල සමරවීර හිටපු මුදල් හිටපු විදේශ ඇමැතිතුමාට එතුමා විශාල කාර්යභාරයක් ඉෂ්ට කරා. ඒ වගේම අපේ රජයේ ප්‍රතිපත්ති හැටියට ජනාධිපතිතුමාට අගමැතිතුමාටත් ඒ වගේම මේ කටයුතු ඉස්සරහට ගෙනියන්න වර්තමාන විදේශ අමාත්‍ය තිලක් මාරපන මැතිතුමාටත් ශක්තිය ලැබෙන්න කියලා අපි ප්‍රාර්ථනා කරන්න ඕනි. ඒ වගේම ඒ කටයුතු වලට දායකත්වය ලබා දුන්නේ සියලුම විදේශ තානාපතිවරුන් ඇතුළේ සියලු දෙනාටම අපේ ස්තුතිය පුද කරන්න ඕනි. ඒ වගේ අපි දැක්ක පහුගිය කාලෙදි අපේ තානාපති සේවයේ තමන්ගේ පවුලේ ඥාතීන්ට යම් යම් රැකියාව අවශ්‍ය ලබා දෙන සේවාවක් හැටියට පත් කරන තිබුණා. අද ඒවා වෙනස් කළා. රටට අවශ්‍ය ඒ සුසුකම් තියෙන පුජ්‍යලයන් ඒ අවස්ථාන් වලට පත් කළ තිබීම පිළිබඳව අපේ සතුට ප්‍රකාශ කරන්න ඕනි. ඒ වගේම අපේ විශේෂයෙන් මතක් කරන්න ඕනි තව පොඩි වෙලාවක් අපට ලබා දෙන්න ගමනාගමන ප්‍රවාහනා සිවිල් ගුවන් සේවා අමාත්‍යාංශය යටතේ විශේෂයෙන්ම අපේ අමාත්‍යතුමා විශාල උත්සාහයක් ගන්නවා මේ කටයුතු නියමාකාරයෙන් විශේෂයෙන් පොදු ප්‍රවාහන පද්ධතිය අපේ රටේ ජනතාවට වඩාත් පහසුදායි ප්‍රවාහන සේවාවක් හැටියට පත් කරන්න එතුමා විශාල උත්සාහයක් ගන්නවා. ඒ පිළිබඳව අපේ සතුට ප්‍රකාශ කරමින් ඒ වගේම මෙවර ආයවැයේදී ඉලෙක්ට්‍රික් බස් රථ නගර සේවා සඳහා ලබා දීලා වැඩ කටයුතු ආරම්භ කරන්න කටයුතු කිරීම පිළිබඳව අපේ සතුට ප්‍රකාශ කරමින් තව තවත් පොදු ප්‍රවාහන සේවය වැඩි දියුණු කරන්න එතුමාලාට ශක්තිය ලැබෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරමින් ඒ වගේම නියෝජ්‍ය අමාත්‍යතුමා අශෝක අභිසිංහ මැතිතුමත් විශාල උත්සාහයක් ගන්නවා මේ වැඩ කටයුතු දියුණු කරන්න එතුමාලා දෙබලටමත් සුභවතමින් නියෝජ්‍ය කතානායකතුමනි ඔබතුමාට අවස්ථාව ලබා දීම පිළිබඳව සතුට ප්‍රකාශ කරමින් මා වචන සුවල්පේ අවසන් කරනවා.
පස්වරු එක දක්වා දිවා ආහාරය සඳහා පාර්ලිමේන්තුව අත්හිටුවා. කාර්ක සභාවස්ථාවත් හිටුවා.